தங்கிய ஹோலி ஸ்பிரிட், எங்கள் மத்தியிலே விழுந்து நிற்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையின் ஆண்டவரே, பரதாடுமை பெறே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் சபையிலே தொழுது கொள்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்குரிய சகல கனத்தை பகுமையும் துதியையும் சபையிலே நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆவே. யூ மே பீ சீட்டட். தயவு செய்து உட்காருங்க. சோ, அழகாக தடரப்படி அருமையாக வசனம் சொல்லி முதலாவது தேவனை பின்பாடு நம்பையும் மகிழ்வித்த நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காகவும் அவர்களை பழக்கி வித்தவர்களுக்காகவும் நம்ம எல்லோரும் ஒரு தடவை உச்சாரமாக நாம் கரைகள் தட்டி நாம் அவர்களை உலகத்தில் எத்தனையோ புரோகிராம் நடக்குது, ஆனா அது தேவர் இல்லாத நிகழ்ச்சிகள். ஆனா நாம் இங்கே செய்கிற இந்த நிகழ்ச்சிகளோ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு நாம் இவர்களை செய்கிறோம். ஆகவே நம் கண்களாலே நாம் காணாவிட்டாலும் நம் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியாக அடர்ந்த சுரூபியாக நம் மத்தியிலே எழுந்திருக்கிறார், எழுந்திரன் இருக்கிறார் என்கின்றதை மாத்திரம் நாம் மறந்துடாதபடி, நாம் இருந்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அவர் நம்மத்திலே இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடும் உண்மையோடும் பக்குவத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவசனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவசனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி, மகிழ்ச்சி பண்ண பாடிடும் பழுங்கள் மனதில் நிறைந்திடுவி, தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி, மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மனதில் நிறைந்திடுவீர், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். ரட்சிப்பின் பதில்கள் உயர்ந்திட வாசங்கள் துதியால் நிறைந்திடும், ரட்சிப்பின் பதில்கள் உயர்ந்திட வாசங்கள் துதியால் நிறைந்திடும், ஊழிய எல்லையை நீ விரித்து என்னாலும் சேவையில் கலந்திட, ஊழிய எல்லையை நீ விரித்து என்னாலும் சேவையில் கலந்திட, தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடும், மகிழ்ச்சி பொருந்த பாடிடும் மனதில் நிறைந்திடும் தேவ சபையில் எழும் தருளி மகிமை பொழிந்திடும் மகிழ்ச்சி பொருந்த பாடிடும் மனதில் நிறைந்திடுவே உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று
என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும்
நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் தேவனே. உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும் ஐயா. இயேசு கிறிஸ்துவே நீதான் ஐயா, நீதான் எங்கள் அடைக்கலம், நீதான் நாங்கள் அசைக்கப்படுவதில். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் நம்பிக்கை, நீர் எங்கள் தஞ்சம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இறக்கருமையானவர்களே, 11 ஆண்டுகள் ஆண்டவர் போய் நடத்தி இருக்கிறார். ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கடினமாக இருக்கு சிந்தித்து பாருங்க. ஒரு சபையை நடத்துறது என்பது சாதாரணமான ஒரு காரியம். ஆகவே ஒரு மனிதன் சபையை நடத்த முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சபையை நடத்துறவராக இருக்கிறார். என்றால் சபை அவருடையது, சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடையது. ஆகவே இந்த 11 ஆண்டுகள் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நாம் ஒரு விஷயம் நாம் நன்றி சொல்லுவோமே. இந்த சபையில வைத்து நமக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பியிருக்கிறார். நம்மை குணமாக்கி இருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். தன்னுடைய ஆவியோட நிரப்பி இருக்கிறார். நம்முடைய வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நன்மை செய்திருக்கிறார். மட்டுமல்ல நம் தேசத்துக்கும் நம்மால் முடிந்த நன்மையை செய்ய வைத்தார். இந்த ஆண்டவருக்கு நாம் ஒரு விஷயம் நாம் நன்றி சொல்லும். எல்லோரும் கங்களுடைய ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும். ஆண்டவரே, இந்த 11 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறேன். மட்டும் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபை தான் ஐயா, உம்முடைய கிருபை தான், உம்மாலே தான். நீ தான் எங்களை நடத்தி இருக்கிறேன். நீ தான் எங்களை நடத்தி இருக்க இந்த 11 ஆண்டுகளும் இந்த தேசத்தில் சபை வாழ்விலே நீ தான் எங்களை நடத்தினீர் ஐயா. இயேசு கிறிஸ்துவே நீதான் ஐயா, நீதான். நாங்கள் பலவீனப்பட்ட போது எங்களுக்கு பலம் தந்தி, நாங்கள் சுகவீனப்பட்ட போது எங்களுக்கு சுகம் தந்தி, ஆண்டவரே வேதனைகள் வந்த போது ஆறுதல் தந்தி, வழிதெரியாமல் திகழ்ந்த போது எங்களை ஆலோசனை தந்தி, ஆண்டவரே வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கினீர். உம்முடைய கிருபையினால் இதுவரை எங்களை தாங்கி இருக்கிறீர், எங்களை நடத்தி இருக்கிறீர். ஓ உமக்கு நன்றி ஐயா, நன்றி, நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மெய்யாகவே மெய்யாகவே நீரே எங்களை இந்த 11 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறேன். உமக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இந்த 11 ஆண்டுகளும் ஐயா நீரே எங்களை நடத்தி வந்தீரையா. நீதான், நீதான். கட்டாவே உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, நல்ல மேம்பராக இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை இந்த 12வது ஆண்டிலும் நடத்த போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 12வது ஆண்டிலும் ஐயா நீதான் எங்களை நடத்துகிறவர், நீதான் சபையின் பிரதான மெய்ப்பர் ஐயா. இயேசு கிறிஸ்துவே சபையை உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசி உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஊழியர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய அந்த கொண்டோலுக்களை நாங்கள் கொண்டு வரும். நீ நடத்த வேண்டும் ஐயா. இந்த 12வது ஆண்டிலும் நீர் எங்களை நடத்த வேண்டும். பிதாவே உம் சித்தம் செய்யப்பட வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சபையிலே சபையிலே எந்த நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு 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 எந்த நாளும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ப்ளீஸ் தயவுசு உட்கார். Please go and take your seat. இத 11 ஆண்டுகள் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு எத்தனை பேர் நீங்க கடந்த நாட்களிலே உங்களுடைய தனி சபைகளிலே நீங்கள் நன்றி சொல்லிக்கொள்ள அறிய. ஒருவேளை இன்றைக்கு இப்படி ஒரு சபை இந்த தேசத்தில் இருந்திருக்காவிட்டா என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்குமோ. God knows everything. சபை கர்த்தருடையது. எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தமானது அல்ல. இது கர்த்தருடைய வீடு. இது ஆண்டவருடைய மனவாட்டி. நம்ம எல்லாரும் இதில் அங்கங்களாக இருக்கிறோம். இது அவர் நமக்கு தந்த கருவை. ஆகவே சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்படியே தேவனுடைய வார்த்தையில வளர்ந்து தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்து தேவ சாயலாய் மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சொல்லி உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நான் அடிக்கடி கொண்டாடுகிறேன். காட் டவுஸ் நவரது தேவன் அறிவார். ஆகவே நாம் ஒருவராவது ஆண்டவர் இயேசுவோட வருகையில மிஸ் ஆகிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. ஆகவேதான் ஏழு சபைக்கும் ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் போது ஜெயம் கொள்கிறவர் எவரோ என்கின்ற அந்த வார்த்தையை ஏழு சபைக்கும் எழுதியிருப்பார். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில மகிமைப்படுத்தி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படாவதாக. இந்த 11 ஆண்டுகளில் நம்மை கொண்டு வந்த பரிசுத்த தேவனுக்கு சபையில சதா காலங்களிலும் மகிமையும் கடமை ஸ்தோத்திரமும் உண்டாவதா என்றால், மனித புத்தியில சபையை நடத்த முடியாது. மனிதனுடைய புத்தியிலே சபையை உண்டாக்கவும் முடியாது. இது தேவனுடைய அனாதி சித்தம். ஆகவே ஆண்டவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய நோக்கத்தின்படியும் இந்த தேசத்தில் இப்படியான ஒரு சபை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சபையின் பிரதான நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை, ஆண்டவர் இயேசுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதே சபையின் பிரதான நோக்கமா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய யோசித்தேன். ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு அந்த ஆர்கிடெக்ட் பிளான் போட்டு கொடுக்கிறார். வைத்து கட்டிட வேலை செய்கிறவர்கள் அதை கட்டி முடிக்கிறார். எக்ஸாக்ட்லி லைக் தட். அதை போலவே சபை குறித்த பட்டனை போடுகிறது அவர் தான். அந்த பட்டனை போட்டுட்டு நம்ம கையில கொடுத்திருக்காரு, செய்யுங்கடான்னு சொல்லி. இப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருந்து, இந்த சபையில இருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபியாக, நமக்கு அழுத்து கொடுத்த அவர் நமக்கு தந்த கிருபையின்படியே அவனவன் தன்னுடைய வேலைகளை சரியாக நிறைவேற்றி முடித்து ஆண்டவரிடத்திலே அவன் பாராட்டுகளையும் வெகுமதியும் பெற்றுக் கொள்வன். இதை விட ஒரு சிறப்பான அல்லது ஒரு மேன்மையான அல்லது ஒரு மகிமையான வாழ்வு வேறு என்னதான் உண்டு? நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படி ஏதும் இருந்தா முடிஞ்சாப்பட இருக்கும்போது சொல்லுங்க. ஆகவே இந்த 11 ஆண்டுகளும் ஆண்டவர் இயேசு நம்மை நடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சபை குறித்து சொல்லும் பொழுது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். நல்ல விலை கொள்ளுங்க. சபை என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் பொழுது பாதாளத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்பொழுதும் சபைக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் மோதிக்கொண்டே இருக்கு. ஏனென்றால் சபை பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறது, சபை சத்துருவின் கிரியைகளை உடைக்கிறது. ஆகவே சபையை கெடுக்கிறதுக்கு, சபையை உடைக்கிறதுக்கு சத்துரு பல விதத்திலும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதென்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தது. ஆகவே பாதாளத்தில் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதென்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் தேவாலயத்துக்கு ஆண்டவராகவும் தலைவராகவும் பிரதான மேய்ப்பராகவும் வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படுற கரங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாரும் கைதட்டுதான். நாம் கண்களாலே நாம் காணாவிட்டாலும் அவர் நம்மத்திலே வந்திருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படுகிறார். வேளையிலே நான் என் மனசுல ஆண்டவர் போட்டு அல்லது தந்த ஒரு செய்தியை குஞ்ச நிறுத்துகளை சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். Open your spiritual eyes, open your heart for the word, accept the word as the word of God. Don't lose your mind here and there because this is God's word. Now, we will tell you what is the word of God. 34 அதிகாரம் எண்ணாகமம் 34 அதிகாரம் அதுல வாசிங்க
மன்னிக்கணும், 34 இல்ல 24, sorry for that. எட்டாகமம் 24 அதிகாரம் 1 இருந்து படிங்க. எட்டாகமம் 24 1 இருந்து வாசி.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்ட பிலேயாம் படிங்க.
அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை
ஏறெடுத்து
இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான், தேவாவி அவன் மேல் வந்தது.
திசை மாறி போன ஒரு தீக்கதரிசி சரித்திரத்தை குறித்து இங்கே நாம் படிக்கலாம். ஆனால் இவன் ஒரு சரியான தீக்கதரிசி அல்ல, அதை விலை கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இப்ப நாம் வசனத்தை முடிக்கும் போது தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று சொல்லி சொன்னால், நாம் பெற்றிருக்கிற தேவ ஆவியின் அபிஷேகம், தேவ நிரப்புதல் அந்த அனுபவம் அல்ல இது. ரெண்டாவது விலை கொள்ளுங்க, தேவ ஆவியாலே நிரப்பப்பட்டிருக்கும் தேவ ஆவியானவர், பெந்திக்கோஸ்த நாளிலே வந்த பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர்கள் இருந்த ஆவியானவர், ஆண்டவர் இயேசுவை நடத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். நாம் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆவின் பிரபாகத்தினாலும் பிரசனத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்க வார்த்தையை, ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்கும் போது அதை அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் பெற்ற தேவ ஆவியான அபிஷேகம் அல்ல இது. தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்தது உண்மை சத்தியம். ஏன் தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கி வந்தார் என்றால், அந்த நேரத்துக்கு தேவையான தேவ வார்த்தைகளை அறிவிப்பதற்காக தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கி வந்தார். ஆனா அவனுக்கு தீக்கசி அல்ல, சரியான தீக்கசி அல்ல. தேவன் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சிற்சில நேரங்களில ரட்சிக்கப்படாதவர்களை கூட பயன்படுத்துவார். தேவன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சில நேரத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கூட பயன்படுத்துவார். நல்லா விலை கொள்ளுங்கள். இந்த பிலேயாமின் கிட்ட தீக்கதரிசி வேலை ஆவியானவர் வந்து இறங்கினார். ஏன் இறங்கினார் என்றால், தேவ ஜனத்தில இருக்கிற சிறப்பை, தேவ ஜனத்துக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை இவன் காண வேண்டும் என்றும், அந்த சிறப்பையும் அந்த சீரையும் தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமையும் அவன் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். தொடர்ந்து
வாசிக்கு.
அவன் தன் வாக்கியத்தை எடுத்துருக்கவனிக. இப்ப தேவ ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கின போதுதான் அவன் என்ன செய்கிறான், அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைக்கிறான்.
குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன்
உரைக்கிறதாவது. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, அப்படித்தானே? கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. முதல் வசனத்தை நான் பார்க்க, தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்தார். தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்தபோது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நல்ல விளைவுகள். சோ அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்காகவும், தேவனுடைய ஜனங்கள் தேவன் தெரிந்து கொண்ட தேவ மக்களுடைய மகிமையும் அவருடைய சிறப்பையும் சீரையும் அறிவிப்பதற்காகவும் தேவ ஆவியானவர் பிலேயாமின் தீக்கிரசியில் இறங்கி வந்தார். இப்ப கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. தேவ ஆவியானவர் தீக்கதரிசி மேல இறங்கி வந்த போது, பிலேயாமின் மனிதன் மேல இறங்கி வந்த போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இப்ப பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. என்ன உரைக்கிறார் படிங்க.
தேவனருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு விழும்போது கண் திறக்கப்பட்டவன்
விளம்புறதாவது. சொல்லுங்க, இஷ்டவே யாக்கோபே படிங்க, யாக்கோபே கூடாரங்களும் இஷ்டவேலே உன் வாசஸ்தலங்களும் அழகானவைகள். நன்றாய் கபடிங்க, நன்றாய் கபடிங்க. தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்தாரு. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் இப்ப பார்க்கிறான் பாளையத்தை, இஷ்டவேலருடைய சபையை அவன் பார்க்கிறான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் சபையை பார்த்த போது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து பேசுறது தெரியுமா, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஷ்டவேலை உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஒரு சபையின் மகிமை கண் திறக்கப்பட்டவர்கள் தான் இங்க புரியுது பாருங்க. ஒரு சபையின் மேன்மை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் புரியுது பாருங்க. பிள்ளையாமுடைய கண்களை ஆண்டவர் திறக்கும் வரைக்கும் யாக்கோபின் கூடாரத்தின் விசேஷத்தை அவனால் காண முடியவில்லை. அவன் சபிக்கிறதுக்கு இடம் இருந்தது. பாலாக் என்கின்ற மனிதனுடைய கொடுக்கிற பொருள் மேலும் பணத்தின் மேலும் அவனுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது இப்ப அவன் சொல்றான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஷ்டவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். I say one thing, shall I say one thing, beloved, please listen to me. சபையின் மேன்மையை காண வேண்டுமாக இருந்தால், சபையின் மகிமையை அறிய வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நமக்கு உள்ளொரு கண் இருக்குது, வெளியொரு கண் இருக்குது, மறக்க கூடாது. சில பேருக்கு ரெண்டு கண்ணுமே கூடா போய் இருக்குது, என்ன செய்யறது, பரிதாபம் தான். இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாரு, குருடரான பரிசேயரே, அல்லது குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமோ. ரெண்டு கண்களும் இருந்த பரிசேர பார்த்துதான், நல்ல பார்வை இருந்த பரிசேர பார்த்துதான் இயேசு சொன்னாரு, குருடரான பரிசேயரே. அப்படியானால் அவங்க கண்கள் தான் நல்லா பார்க்குதே, ஆனா இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு குருடரான பரிசேயர். அப்படின்னு அர்த்தம் என்ன, தெளிவு. தெளிவு என்னவென்றா, ஒரு மனிதனுக்கு உள்ளொரு கண் புறம் ஒரு கண் இருக்குது. இன்னைக்கு அநேகருக்கு உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை, வெளியில் இருக்கிற கண்கள் தான் நல்லா பார்க்குது. அது இந்த உலகத்துக்கு உரிய காரியங்களை நன்றாய் பார்த்து பார்த்து, இதுதான் உலகம், இது இந்த வாழ்க்கை தான் அனுபவிக்கும் சொல்லி அழிந்து போகிற நிலையற்ற பாவமான பரிசுத்த கேடான அசுத்தமான அலங்கோலமான காரியங்களை பார்த்து 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 அவைகளை இச்சித்து அவைகளை அனுபவிக்க துடிக்கிறது மனித கண்கள். ஆனால் உள்ளே இருக்கிற கண்களோ, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதோ, ஒரு மனுஷன் தன்னை சிருஷ்டித்த தெய்வனை தெய்வத்தை பார்க்கவும், தேவனுடைய காரியங்களை பார்க்கவும், ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிற காரியங்களை அறியவும் உணரவும் ஒரு மனுஷனுடைய உள்ளான கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். So what I'm saying, ஒரு மனிதனுக்கு உள்ளொரு கண் புறம் ஒரு கண் இருக்கிறது. அதாவது நமக்கு உள்ளே ஒரு மனுஷன் இருக்குதான், அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் அவனுக்கு சபையின் மேன்மை தெரியும், புரியும். நன்றாய் கவனிங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ சபையின் மகிமையும் மேன்மையும் பார்த்து விட்டால் ஒருபோதும் சபையை குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ துணியவே மாட்டான். ஓகே, மேபி சபையில சில குறைகள் இருக்கு, ஐ அக்செப்ட் இட். கிருபை தேவாலயத்தில் குறைகள் இருக்குதா, ஐ அக்செப்ட் இட். இருக்குது இல்லைன்னு ஒருவர் எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். We don't know, but God knows everything. One thing என்னவென்றால், சபை கர்த்தருடையது. சபையில சில குறைகள் இருக்கலாம், ஐ அக்செப்ட் இட். எந்த சபையில குறை இல்லை, எல்லா சபையிலும் குறை இருக்கு. எந்த மனுஷனில குறை இல்லை, சபையை குற்றப்படுத்துற எந்த மனுஷனுடைய வாழ்வில குறை இல்ல, எல்லாருடைய வாழ்விலும் குறை இருக்குது, எல்லா சபையிலும் குறை இருக்குது. ஆனாலும் பரிபூர்ணமான தேவன், பரிசுத்தமான தேவன், குறைவுகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும், சபையில குறைகள் இருந்தாலும், சபையை அவர் நேசிக்கிறார். என்ற சபைக்காக தன்னை பழுதற்ற ஜீவ பலியாக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். I tell you people, எந்த காலத்திலும் கிருபை தேவாலயத்தை நம்ம சபையும் மட்டுமில்ல, ஐ டெல் யூ பீப்பிள், எந்த சபையையும் குறைப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ முயற்சிக்காது. யாரு சபையாக இருந்தாலும், எந்த மொழி பேசுறது, அது ஜெர்மனில் இருக்கிற எந்த மற்ற தமிழ் திருச்சபைகளா இருந்தாலும், எந்த தமிழ் எந்த திருச்சபையும் குறை சொல்லவோ குற்றப்படுத்துறதுக்கோ நமக்கு உரிமை இல்லை, இடம் இல்லை. சில தெரியாத அறியாத காரியங்கள் எல்லாம் போய் நுழைந்து கண்ட மாதிரி எல்லாம் கதைச்சு தேவ கோபத்துக்கு நாம் ஆளாக இருக்கக்கூடாது. என கருமானவர்களே, உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், ஒருபோதும் கர்த்தருடைய சபையை குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ முயற்சிக்காதீங்க. அது ஆண்டவருக்கு துக்கமானது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் துன்பப்படுத்துவது என்ன? சபையில இருந்த விசுவாசிகளை பிடித்துக் கொண்டு சிறையில அடைத்து துன்பப்படுத்தினார். ஆனா இயேசு சவுளை பார்த்து கேட்கிறாரு, சவுளே சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஆகவே சபையை துன்பப்படுத்தினால், சபையை துக்கப்படுத்தினால், நம் ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம் என்பதே சத்தியம். We cannot compromise the word of God. பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு தூரமானவர்களுமாக இருந்த நம்மை இறக்கும் வச்சு, நாம செய்த நன்மையினால் அல்ல, நாம வாழ்ந்த ரீதியின் வாழ்க்கையினால் அல்ல, பாவிகளாக நாம இருந்த போதும் நம்மேல இறக்கும் வைத்து கிருப பாராட்டி நம்மை ரட்சித்து தட ரத்தத்தினால பாவங்கள் அற கழிவு தன்னுடைய பரிசுத்த ஆவியை தந்து சபையிலே நம்மை வைத்து சத்தியத்தை நமக்கு போதித்து நடத்தி வருகிற ஆண்டவருடைய சபையை எந்த சபையும் தயவு செய்து குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ முயற்சிக்காது. கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. மனுஷனுக்கு உள்ளொரு கண் புறம்பொரு கண் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இதுக்கு வேதத்திலிருந்து இன்னொரு திருஸ்தாதம் சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. எலிசா என்கிற ஒரு தீக்கதரிசி இருந்தார். He was mighty prophet in the Old Testament. You know, உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. இதை கவனிங்க, இந்த தீக்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன் தான், கேயாசியன் சார். வேலை வந்தது என்ன? சீரியுடைய பாளையம் வந்து எலிசா இருந்த இடத்தை சுற்றி வளைஞ்சிருக்கு. காலம வேலைக்கான வெடியனு பாக்குறான், திரளான படைகள் ரதங்களோடும் குதிரைகளோடும் எலிசா தீக்கதரிசியை சுத்தி சுழண்டு வந்து நிற்கிறாங்க கைது செய்யறதுக்காக. ஒரு தீக்கதரிசியை கைது செய்யறதுக்கு இத்தனை ரதங்களும் இத்தனை குதிரைகளுமா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நாமெல்லாம் சாதாரண ஆக்கிரில பாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல. இப்ப கேயாசி அதை போய் பார்த்தோன்னு அவன் அசந்து பாய்ந்துட்டான். ஓடி வந்து, ஆண்டவரே என்ன இங்க பாருங்கள், இத்தனை படைகள் ரதங்களை குதிரை கொண்டு வந்திருக்கு, இப்ப எந்த பக்கம் போறது? எப்படி எல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ண போறாங்க, பிடிக்க போறாங்க, நாம என்ன செய்ய போறோம்? இப்ப தேவ மனுஷன் ஒன்றும் பயப்படல, அவன் ஒன்றும் கவலைப்படல. அவர் என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், விபத்து படிச்சு உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்து விடுமாண்டா. அப்ப எலிசா ஜபித்த போது ஆண்டவர் கேயாசியுடைய கண்களை திறந்தாராம். அவன் கண் திறக்கப்படும் போது பார்க்கிறான். இப்ப அவன் பார்வை வித்தியாசம் பாருங்க, இப்பதான் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கிறான். ஆகவே ஆவிக்குரிய ஆவிக்குரியவளாக நாமும் பிரச்சனைகளையோ சபையின் காரியங்களையோ ஊழியங்களையோ தேவனுக்கு அடுத்த காரியங்களையோ பார்க்க வேண்டிய விதமாக பார்க்கணும் பாருங்க. நம்மட பூன கண்கள மாமிச கண்கால காரியங்களை பார்த்து அப்படியே அதுக்கு ஒரு வடிவம் போட்டுக்கூடாது, அது பாவம். எப்பையும் ஆவிக்குரிய கண்களினால் சத்தியத்தின் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில் ஆவியோடு இணைந்து இசைந்து ஒரு காரியங்களை நாம பார்ப்போமாக இருந்தால் இலகு விளையப்பட்ட காரியங்களை குறித்து நாம் கதைக்க மாட்டோம். I speak the truth. தயவு செய்து நான் சொல்றதை கவனி, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது எலிசாவை சுத்திலும் வேறால வர படை வீரர்கள். அறிவானவர்களே, கண் திறக்கப்பட்டவன் விளம்புறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். சபை தேவனுடைய பார்வையில எவ்வளவு அழகாக இருக்குது பார், எவ்வளவு அழகாக. ஆகவே அழகான அந்த மனவாட்டியை, அழகான அந்த சபையை நாம் எந்த விதத்திலும் களங்கப்படுத்திடக்கூடாது, கரைப்படுத்திடக்கூடாது, அதை குழப்பிடக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு 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 பிரச்சனை வரத்துக்கு நீ நான் காரணமா இருந்திருக்கூடாது. அதற்காக ஆண்டவர் நமக்கு வைக்கல. படிங்க அடுத்த வசனம்,
அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும்,
அவைகள் பரவி போற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும்,
கட்டர் நாட்டின்
சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுர் விருட்சங்களை போலவும் இருக்கிறது. திரும்பப்படிங்க,
அவைகள் பரவி போகிற
ஆறுகளை யாக்கோபே உன் சேர்த்து பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும்,
நதியோரத்தில் உள்ள கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது.
நாலு காரியங்களுக்கு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, சபையை குறித்து, ஆண்டவருடைய சபையை குறித்து கண் திறக்கப்பட்டவன் சொன்ன நான்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? சபை நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல. தட்ஸ் மீன் பெருக்கம், பெருக்கம். அது மட்டுமல்ல, அடுத்தது தெரியுமா? மன்னிக்கணும், பரவி போற ஆறுகள். மன்னிச்சு கொள்ளுங்க, பரவி போற ஆறுகள் என்ன செய்த? பெருக்கம். பரவி போற ஆறு எப்பயும் போய்கிட்டே இருக்கும் பாருங்க, அது தடை செய்யாது. பரவிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த தெரியுமா? அது பெருகிட்டே இருக்குது. ரெண்டாவது என்னங்க?
நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல,
நதியோரத்தில் உள்ள தோட்டம், செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு. அடுத்தது
என்னங்க? சந்தன மரங்களை போல.
சந்தன மரங்கள், சந்தன மரம் என்ன செய்யும்? வாசனை வீசும், பொறுமதி, சபையிற பொறுமதி. அடுத்தது படி,
தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கு.
கேதுரு விருட்சம், கேதுரு மரம் என்ன செய்யும்? கேதுரு மரம் எப்படி இருக்கும்? பலமாக இருக்கும், ஸ்ட்ராங், கட்டியாக இருக்கும், பலமாக இருக்கும் கேதுரு மரம். சோ நாலு விதமான காரியத்தை, நாலு விதமான ஆசீர்வாதமான காரியத்தை கண் திறக்கப்பட்டவன் எடுத்துரைக்கிறான் பாருங்க. சாதாரண மனுஷனுக்கு சபையை பார்க்கிற விதம் தெரியல. ஏதோ ஒரு கூட்டம் வருது, நாலு பாட்டு பாடுது, கத்தது போகுதுன்னு சொல்லி. ஆனா அவர்கள் மத்தியில இருக்கிறவர் யார் என்பதை சம்பந்தப்பட்ட நபர்கள் அறிந்திருந்தானால், உணர்ந்திருந்தானால், சபையின் மேன்மையை, மகிமை குறித்து அப்பொழுது புரியவர். ஒருவேளை இப்பொழுது உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா காலமும் நேரமும் வரும்போது சபை குறித்து, ஆண்டவரை குறித்து கதைக்கு கதைகளுக்கு நாமே வெட்கப்படுவோம், வேதனைப்படுவோம். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் சேர்ந்த டிராமா பாத்தீங்களா? இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல், ஐ அப்ரிசியேட் தட். அந்த பிள்ளைகள் முதலாவது தெரியாம கதைச்சாங்க, அதை தெரிந்த போதோ வடிவு கேட்டாங்க. இன்னைக்கு சில ஒருவேளை நாம தெரியாம கிடைச்சாலும் ஆண்டவிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு வரம் திறந்த, அதுதான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு நல்லது. சரியான நான்கு காரியங்களை குறித்து, சபை குறித்து கண் திறக்கப்பட சொல்றான். முதலாவது சொல்லிக்க தெரியுமா? பரவி போற ஆறுகள் என்னங்க? பெருக்கம், சபை பெருகணும் பாருங்க. ஹலோ, ஜீவன் இருந்தா அதுல வளர்ச்சி இருக்கும், செத்து போனா வளரா. சபையில ஆவியானவர் இருந்தால், ஜீவன் இருந்தால், அந்த சபை பெருகிட்டே இருக்கும் பாரு. ஹலோ, பாரம்பரியமாக ட்ரெடிஷனாக இயங்குகிற சபைகள் ஒருவேளை பெருகாமல் இருக்கலாம். காலம் வந்தா முக்கா மனிதால 45 minutes டைமுக்கு தொடங்குவாங்க, 45 minutes அப் டு டேட் தே வில் ஃபினிஷ் தி சர்வீஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். முதல மூன்று பாட்டு அப்படியே பாடுவாங்க, காலுக்கு மேல் கால் போட்டிருப்பாங்க, இருப்பாங்க, பாடுவாங்க. அப்போது ஒருவாரு கொஞ்சம் பேசுவாரு, சரி அல்லேலூயா ஆமென் போயிட்டுவா, 45 minutes. இது எப்படி நல்ல சபை? 45 நிமிஷத்துக்கு விஷயப்படுத்தி போயிடலாம். ஆனா இங்க வந்த மனத்திய கணக்கம் இருக்காங்களே பாரு. சிலருக்கு போர் அடிக்குது. ஏன் தெரியுமா? நாம இன்னும் ஆண்டவோட அன்பு சரியா புரியல, தேவோட பிரசுரத்தை இது சரியா அனுபவிக்கல. So try to enjoy the presence of it, then you know the worth of the church. பரவி போற ஆறுகள், பெருக்கம். ஒரு சபை அது பெருகும். ஏன்னா ஆண்டவர் சபையில இருக்கிறபடியால், ஆவியானவர் சபையில அசைவாடுறபடியால், நிச்சயமாக திட்டமாக உண்மையாக அந்த சபை பெருகிட்டே இருக்கும் பார். பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு போயா பிசாசு முயற்சிப்பான் தான். ஆனால் ஆவியானவர் அங்கே அசைவாடுறபடியால், ஆண்டவர் இயேசு தலைவராக இருக்கபடியால், சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கபடியால், அந்த சபை பெருகிட்டே இருக்கும். எந்த சத்துருவாலும் அதன் பெருக்கத்தை தடுக்கவோ நிறுத்தவோ முடியவே முடியாது. பழகின ஆமே சொல்லுங்க. பெருகும், பரவிப்போர் ஆதிகள் சபை எப்பொழுதும் பெருகிட்டே இருக்கும். சரி, ஏசாயா 54 அதிகாரம் 1-5 வரை சீக்கிரம் படிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 1-5 வரை சீக்கிரம் படிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 1-5 வரை.
பிள்ளைபடாத
மலடியே
மகிழ்ந்து பாடு,
மகிழ்ந்து பாடு.
கற்பனை வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி
ஆனந்த
சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அனாதி ஸ்திரியுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொல்லுகிறார்.
பிள்ளைகளை பார்க்கலும் அனாதி ஸ்திரியுடைய பிள்ளைகளை அதிகம் என்று கத்த சொல்லுகிறார். அடுத்த வசப்படி,
உன் கூடாரத்தை
விசாலமாக்கு, எக்ஸ்டென்ஷன் விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை
விசாலமாக்கு.
வாசஸ்தலங்கள் திரைகள்,
உன் வாசத்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே,
தடை செய்யாதே.
உன் கைகளை நீளமாக்கி
முளைகளை உறுதிப்படுத்து. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. தேவனுடைய சித்தமும் சபை விசாலமாகணும். சத்துருவின் தடைகளை உடைத்து பிசாசின் வல்லமைகளை தகர்த்து. இந்த ஜெர்மன் தேசத்திலேயே டெவில் வர்ஷிப்பஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த போக்கும் நகரத்தான் சொல்றார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கத்தரங்களை கொண்டு நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர்கள் உறுதியாக விசுவாசிக்கிறேன். இப்ப நாம மாறியிருக்கிற இந்த கட்டிடம் வந்து 4வது கத்திர சித்தமான அடுத்த மாதங்களில் 5வது கட்டம் மாறப்படும். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன் தெரியுமா, நமக்கு ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு இடத்தை தருவார் என்று நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். தனிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்த ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் சிலருக்கு ஆலயத்துக்கு அதுக்கு ஒரு முறை நமக்கு இன்னும் ஆண்டவர் தந்தால் ஆராதிப்போம். தராவிட்டால் நம்ம பச்சைக்கிடத்தில் ஆராதிச்சுட்டு போவோமே. கர்த்தருடைய பரிசுத்தராமத்துக்கு நமக்கு தேவை ஆண்டவர் தான், நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம் தான். பல வருடங்களுக்கு முன்பாக புல்கமிலே அச்சர் சாசாவிலே யோகானஸ் கிறிஸ்து என்ற ஒரு சேர்ச் இருக்கு, வட்ட வடிவார சேர்ச், பெரிய சேர்ச். அப்ப அந்த நேரத்திலும் நான் இருந்த சபையில இப்படியான நெருக்கடி இருந்தபடியால ஒரு ஒரு ஆராதனை வைக்கிறதுக்காக அந்த சேர்ச்சில் போய் நான் இடம் கேட்டேன். கேட்ட போது அந்த சபையை ரன் பண்ற அந்த செக்ரட்டரியோடு பேசும்பொழுது அவர் கொஞ்சம் தெரிந்தது, அவருடைய ஸ்டைல் அவர்கள் பேசிக்கொண்டார். நான் அவர் பார்த்து சொல்ற காது தெரியுமா, உங்கள்ட்ட பில்டிங், உங்கள்ட்ட பில்டிங் இருக்குது, ஆத்துமா இல்ல, எங்கிட்ட ஆத்துமா இல்ல, எங்கிட்ட ஆலயம் இல்ல, பில்டிங் இல்ல, ஆனா ஆத்துமா இருக்கு. நீ பில்டிங்க கொண்டு பரலோகத்துக்கு போக மாட்டாய், ஆனா நான் ஆத்துமாக்கள் கொண்டு ஆண்டோட போகணும் சொல்றேன். கத்தர் நமக்கு இடந்தா ஸ்தோத்திரம் இருக்கிடத்திலிருந்து ஆராய்ச்சிப்போம். ஆனால் நமக்கு தேவை தேவையை பேசணும். ஆண்டோட சபை பெருகிட்டே இருக்கும், அது அதை தடுக்க முடியாது. கத்தர் சபையில இருப்பாராக இருந்தால், தேவ ஆவினவர் நம்மோட இருப்பாராக இருந்தால் அந்த சபை பெருகிட்டே இருக்கும். அது தடை செய்யும். ஆகவே கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசுதல்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி, முளைகளை உறுதிப்படுத்து. ஏனால் கத்தர் மத்தியிலிருந்து பெரிய காரியம் கொஞ்சம் பேசலாம் நேரம் போ. அடுத்தது படி, அடுத்த 34 அடுத்த படிங்க. பரவிப்போர் ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் செழிப்பு. நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்துக்கும் சும்மா தண்ணி இல்லாத இடத்திற்கு தோட்டத்துக்கும் வித்தியாசத்தை போய் பாருங்க. நதியோரத்தில் இருக்கிற தோட்டம் எப்பயும் செழிப்பா இருக்கும், பச்சையா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். எனக்கு அறிவானவர்களே, நதியோரத்தில் உள்ள தோட்டம் செழிப்பா, சபை செழிப்பாக இருக்கும். எனக்கு கவனிங்க, ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற சபை அது செழிப்பாக இருக்கும். பாருங்க, நான் இந்த உலக பிரகாரமான செழிப்பை குறித்து பேசல, அப்படி பேசுறதுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லவும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய செழிப்பு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு செழிப்பு இருக்கணும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட மனாந்தரம் போல இருக்குமாக இருந்தால் அது ரொம்ப பரிதாபம். ஆகவேதான் நீ அனலாகிறு அல்லது குளிராகிறு. நீ ரெண்டு கெட்ட நிலைக்கு இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டு சொல்லி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சபையில் இருந்த மக்களை குறித்து சொன்னார். எனக்கு அறிமானவர்களே, அன்றைய கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு ஒரு செழிப்பு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஆவிக்குரிய வாழ்வு ஒரு செழிப்பட்ட ஒரு வாழ்வு என்று சத்தியது உண்மையாகவே நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல செழிப்பாக இருக்குமா இருந்தால், சபை நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல செழிப்பாக இருக்குமா இருந்தால், பலருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நற்செய்தி அறிவிச்சுட்டே இருக்கும், ஆத்மாக ரட்சிப்பு நடத்தி கொண்டே இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். வரங்களும் வல்லமைகளும் சபைகளை பூத்து குலுங்கும் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஒரு வசனம் படிங்க, யாத்திராகமம் சீக்கிரம் போ, யாத்திராகமம் 28:34 படிங்க. யாத்திராகமம் 28:34 வசனம் சக்சக்கு, யாத்திராகமம் 28:34 படிங்க.
அங்கியின் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதாளம் பழம்.
ஆரோனின் அங்கி, இத நேரம் சொல்லப்படுது, ஆறு பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் அங்கியிலே கீழே ஓரங்களிலே என்ன இருக்கணுமா? ஒரு பொன்மணியும் ஒரு பழம், ஒரு மலமும் ஒரு பொன்மணியும் அந்த ஓரத்தில் சுத்தி இருக்கும். என்னத்தை காட்டுது? ஹலோ, ஆறுனுடைய அங்கியின் ஓரத்தில் இருக்கிற ஒரு பொன்மணி ஒரு பழம், ஒரு பழம் ஒரு பொன்மணி, என்னத்தை காட்டு தெரியுமா? வரங்களும் கனிகளும், வரங்களும் கனிகளும், வரங்களும் கனிகளும், வரங்களும் கனிகளும். ஒவ்வொரு கிறிஸ்தவுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவியால நிரப்பப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் வரங்களும் கனிகளும் பூத்து குலுங்கி செழிப்புள்ள வாழ்க்கை பாருங்க. ஆனா இன்றைக்கு பரிதாபம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு விட்ட சில பேருக்கு சொன்னா இது உலக பிரகாரமா ஹை ஃபையாக இருக்கணும் பாருங்க, நிறைய காசு இருக்கணும், நல்ல பொருள் இருக்கணும், அந்த வசதி இருக்கணும், இந்த வசதி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் செழிப்பா இருக்கிறேன். So I don't talk about the இந்த உலக செழிப்பு குறித்து நாம் பேச விரும்பலைங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்ல, நாம் ஆண்டவர் இயேசுவை உண்மையாக பின்பற்றினால் நாம் தேவைகளை அவர் சந்திப்பார் என்பது சத்தியம் என்று அடித்து சொல்றேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஏனென்றால் அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க முடியாது. உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருப்பாராக இருந்தால் என் வாழ்க்கையில நன்மை கிருபைகள் தேவைகளும் எனக்கு கிடைச்சி ஆக வேண்டாம். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஆண்டவருடைய பரிசுத்தம் பெருமதி கண்டறக்கப்பட்டவங்கதான் தெரியும் சபையில பொருள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, கண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலம் அவர்களுக்கு இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, சபைக்கு விரோதமான மந்திரம் இல்லை, சூனியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளை சூனியங்கள் கிரிய செய்யாது. பிசாசு ஓட ஓட ஓடுவா, இவன்கிட்ட போய் நம்ம காரியங்கள் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் வளைஞ்சி கொஞ்சம் குனிஞ்சி கொஞ்சம் இடம் கொடுக்கிறதுக்குள்ள பிசாசு போய் இடம் பிடிக்கிறான். அலேலியா பாட்டு பாடு, அவ்வப்போது எனக்கு கொஞ்சம் கதவு திறந்த, நான் உள்ள போய் கொஞ்சம் விளையாடிட்டு வரட்டும். சந்தன மரங்கள், கத்தர் நாட்டின சந்தன மரங்கள் வாசனை மிக்கது, பெருமதி மிக்கது. சபையின் பெருமதி என்ன? ஹலோ, சபையிற பெருமதி என்ன? அப்போஸ்தலன் அப்படிங்கிற பார்க்கும் போது அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். படிங்க அப்போஸ்தலன் 20:20 அல்ல, சீக்கிரம் படிங்க அப்போஸ்தலன் 20:28 சீக்கிரம் படிங்க அப்போஸ்தலன் 20:28 சக் 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 அப்போஸ்தலன் 20:28
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தந்த சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து நீங்கள் யாக்கிரதையாக இருக்கணும். அல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை, நான் திரும்ப சொல்றேன், கவனிங்க பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை. அப்படி சபையோட பெருமதி என்னங்க? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை, குற்றமற்ற ரத்தம், வெளியேற பெற்றும் மாசில்லாத ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம், குற்றமற்ற ஒரே ரத்தம், நன்மைகளை பேசுகிற ஒரே ஒரு ரத்தம், பிசாசின் கிரிகளை உடைக்கிற ரத்தம், நரகம் நடுங்கிற ரத்தம், ஒரே ஒரு ரத்தம், அது இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கிரயமாக கொடுத்து, விலையாக கொடுத்து சபையை அவர் சொல்லிருக்காரா? பெற்றெடுத்திருக்கிறார் பாருங்க. சபையோட பெருமதி என்னங்க? பொண்ணும் பொருளும் அல்ல, அல்லது எந்த எத்தனை ஒயிரோபையும் கொடுத்து சபையை வாங்கிடாது பாருங்க. ஹலோ, எந்த காசையும் பொருளையும் கொடுத்து பொண்ணையும் நகையும் கொடுத்து சபையை வாங்க முடியாது. சபையோட பெருமதி என்னங்க? எந்த பொருளுக்கும் பொண்ணுக்கும் அப்பாற்பட்டது. சபையோட பெருமதி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து சபையை மீட்டிருக்கிறார். பாருங்க, அவை சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை அதை கர்த்தருக்கு முன்பாக குறைவற்றது, அது மகிமையானது. அது பரலோகம் போக போகிறதுக்கு இன்றைக்கு ஆயுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டம் இருக்குது, எத்தனையோ சங்கம் இருக்குது. எந்த ஒரு சங்கம் எந்த ஒரு கூட்டம் பண்ணும்? ஆனா இது கிறிஸ்து இயேசுடைய சபை. இது ஆண்டவர் இயேசுடைய மனவாட்டி. இது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை சம்பாதித்த மந்தை. இது தேவனுடைய ராஜ்யத்தில் போய் என்றைக்கும் நீடித்து நிலைத்து சதா காலமாய் யுகா யுகமாய் ஆண்டவர் இயேசுவோடு பரலோகத்தில் வாசம் பண்ண போறது கர்த்தருடைய சபைக்கு மாத்திரம் தான். சபையோட பெருமதி என்னங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது என்ன தெரியுமா? தண்ணீர் அருகே உள்ள கேதுரு வருச்சங்களை போல இருக்குது. எது? கர்த்தருடைய சபை, ஸ்ட்ரெந்த் ஆஃப் தி சர்ச். நல்லா கவனிங்க, சபையோட பலம். என்ன கவனிங்க? இங்க இருந்த இங்க இருக்கிறவங்களை தான் பிசாசு நடுகிறான். பாரு, வேற எந்த நபர்களுக்கும் பிசாசு நடுங்க மாட்டேன். இங்க இருக்க சொன்னா இங்க சபையில் இருக்கிற மாத்து இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் பிசாசுங்க எடுத்துட கூடாது. சரி, அதாவது சபையில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவியின் நிரப்புதலை பிரவாகத்தை பெற்றவர்களுக்கு தான் பிசாசு நடுங்குது. அமெரிக்காவின் ஏவுகணைக்கும் பிசாசு நடுங்காது. ஐரோப்பாவில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பனுக்கும் பிசாசு பயப்படாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்பாக பிசாசு நடுங்கிறான். பாருங்க, தேவனுடைய பலம் சபைகளுக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய பலம் இருக்கிறது. அவங்க பிசாசு ஓடுகிறான். பாருங்க, என் வாழ்க்கையில் எத்தனை பிசாசு இருக்கிற கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, ஆண்டவர் இயேசுடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கிறதையும் ஓ என்று அலர்றது என்ற கண்ணால பார்த்து காத கர்த்தருக்கு முன்பாக சொல்ற கேளுங்க. அவங்க சொல்றேன், அதிகம் போவார். சபையை எந்த சக்தியாலும் உலகத்தில் அழிக்கவே முடியாது. எந்த பேரரசாலும் சபையை அழிக்கவே முடியாது. உலகத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக எம்பரராக இருந்த ரோம சக்கரவர்த்திகளும் ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். சபை சரித்திரத்தை பார்த்தா இருதயம் உடையது. பாருங்க, ரத்த கண்ணி வரப்பாங்க. என்ன கவனிங்க, அப்படியாக எல்லாம் சபையை ஒடுக்கவும் உடைக்கவும் இல்லாமல் செய்யவும் பல சக்தி சக்கரவர்த்திகளும் பல ராஜ்யங்களும் முயற்சியது. ஆனாலும் இன்று வரைக்கும் உலகெல்லாம் கர்த்தருடைய திருச்சபை வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் எந்த சக்தியாலும் சபையை அழிக்க முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை. இதன் பலம் அது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம். அது எவராலும் அசைக்க முடியாது. சபையுடைய பலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்டாரே. எனக்கு அறிமானவர்களே, அப்படியே கீழே வாசிட்டு போனீங்கடா அருமையா இருக்கும். But the time is short. I would like to finish here as soon as possible. என்ன கவனிங்க, சபை கர்த்தருடைய. நீங்களும் நானும் இதுல ஒரு அங்கமாக இருக்கிறது. நம்ம கிடைச்ச ஒரு பாக்கியம். நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கு. சபையில நாட்டப்பட்ட நீ காஞ்சி போன ஒரு மரம் போல இருந்தார். பச்சையான ஒளிவு மரமாக ஆவிக்குறி செழிப்புள்ள ஒரு நாலு பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க. நாலு பேராவது ரச்சிப்பு சத்தியத்தை சொல்லி ஒரு நாலு பேருக்கு ஆறுதலாக இருக்கும். சொந்தபுரம் பலப்படுத்தணும், சபையில ஜெபிக்கணும், சபையை கட்டணும், வளர்க்கணும். தேவனுடைய ஆட்சி அழியாத ஆட்சி. உட்கூடாரங்கள் இஷ்டவேலி உட்வாசத்தலங்கள் எவ்வளவு அளவு கண் திறக்கப்படுவ சொல்லுவார். ஆகவே இந்த 11 ஆண்டுகளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவை நடத்தி இருக்கிறார். கர்த்தரை லாபத்துக்கு பயமுண்டாகும். இந்த 12வது ஆண்டிலும் சபையை கத்து நடத்துவார், உங்களை கத்து நடத்துவார், உங்களோடு கூட இருந்து வல்லமான காரியங்களை செய்வார், சபையோடு இருந்து ஆண்டவர் மகிமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டார். யாவர் பலதிரிப்பு பார்த்தா சாலி ஒரு சேர்ந்த பிளேஸ்